అంతకాలే చ మామేవ స్మరన్ ముక్త్వా కలేబరం యప్రయాతి తమద్భావం యాతి నాస్త్యత్ర సంశయః. పంచమోయం శ్లోకః అష్టమే అధ్యాయే భగవద్గీతాసు. సప్తమాధ్యాయాంతే భగవతా ఉక్తమస్తి, అధిభూతం అధియజ్ఞం అధ్యాత్మం చ స్వరూపం తే బ్రహ్మ తద్విదు కృత్స్నం ఇత్యాది రీత్యా ఏ జానంతి అధ్యాత్మం కర్మ చాఖిలం అధిభూతం అధిదైవం అధియజ్ఞం చ ఏ విదు ప్రయాణకాలే చ మాం తే విదుర్యుక్త చేతసః ఏతావత్ ఏతాశ అంశ సప్తకం విదు తే విదు యుక్తచేతసః తే మాం విదు ఇది ఉక్తవాన్ అస్తి. తదనీం అర్జున దాస సప్తానాం పదార్థానాం స్వరూపం కిం ఇతి పప్రచ్ఛ. సప్త ప్రశ్నానాపి సమాధానం భగవత శ్లోకద్వయేన ఉక్తం. ప్రథమతః బ్రహ్మ ఇత్యస్య అక్షరం బ్రహ్మ పరమం ఇది సమాధానం ఉక్తం. అక్షరం ఇత్యస్య కేవల అక్షర సమామ్నాయగత అక్షరాణినా నాపి ఓంకారం ఇది అక్షరం నా కింటు శుద్ధం బ్రహ్మ తత్ కథం జ్ఞాయతే పరమం ఇది విశేషణ. అక్షర సమామ్నాయక గత అక్షరాణం తావత్ పరిచ్ఛేదకత్వమేవ. ఓంకారస్యాపి శబ్ద శబ్దరూపత్వాత్ పరిచ్ఛేద అస్తి. పరంతు శుద్ధ బ్రహ్మణ పరిచ్ఛేదో నాస్తి ఇది కృత్వా అపరిచ్ఛిన్నం స్వరూపం తదేవ అత్ర స్వీకర్తవ్యమిది పరమత్వ విశేషణేన ఓంకారః అత్ర తావత్ పరమం బ్రహ్మ ఇది ప్రథమతః అక్షరం ఇత్యస్య సమాధానముక్తం. కిం తద్ బ్రహ్మ ఇత్యస్య శుద్ధం బ్రహ్మ ఇది సమాధానముక్తం. అనంతరం కిమధ్యాత్మం ఇది ప్రశ్నః. తస్య సమాధానం అస్మాకం శరీర ఏ చైతన్యమస్తి ప్రత్యగాత్మస్వరూపేణ తదేవ అధ్యాత్మం. కిం కర్మ పురుషోత్తమ ఇది తృతీయస్య ప్రశ్నస్య. యజ్ఞ హోమ దానాది త్యాగరూపం కర్మ విసర్గ కర్మ సంహితః. అనంతరం అధిభూతం క్షరోభావః ఇది వినాశి వస్తు యద్యదస్తి ఉత్పత్తి వినాశిమద్వస్తు తత్సర్వం క్షరోభావః ఇత్యుక్తం. పురుషస్య అధిదైవతం ఇత్యత్ర పురుషః సూర్యమండలే హిరణ్యగర్భరూపేణ సర్వప్రాణినాం కరణానుగ్రాహకః యః సర్వవ్యాపకః సః పురుషః ఇతి జగాద. అనంతరం అహమేవ యజ్ఞః అధియజ్ఞస్వరూప అహమేవ. యద్యపి యజ్ఞో వై విష్ణుః ఇత్యుక్తం దాస విష్ణుః అహమేవ ఇత్యుక్తం. ఏతావత్ శుద్ధబ్రహ్మ యదుక్తం తదేవ ప్రత్యేకాత్మరూపతయా శరీరోపాధికతయా అస్మాకం శరీరే భాసతే సూర్యమండలాంతర్గత ఉపాధికతయా హిరణ్యగర్భః భాసతే శ్రీకృష్ణ శరీరోపాధికతయా మహావిష్ణుః అస్తి. ఏతావత్ సర్వం ఆత్మస్వరూపం ఏ జానంతి తే ఆత్మస్వరూపం జానంతి ఇది సమాధానం ఉక్తం. యత్తు కర్మ ఇది విసర్గ కర్మ సంహితః ఇది కర్మ ఇదస్తి తథా అధిభూతం క్షరోభావః ఇది ఇదస్తి తత్సర్వం బ్రహ్మణః కార్యం కార్యకారణయోః అభేదః. అతః బ్రహ్మజ్ఞానే జాతే సతి సర్వం జ్ఞాతం భవతి ఇది దే విదుః యుక్తచేతసః ఇది సప్తమాధ్యాయాంతే యదుక్తం తత్ తస్య సర్వేషాంపి సర్వేషాం సమాధానముక్తం. అంతే చ ప్రయాణకాలే చ మాం ఇత్యుక్తం మరణకాలే మాం ఏ విదుః ఇది తేషాం ఫలం కిం ఇది తస్య సమాధానం వక్తుం అయం పంచమో శ్లోకః. అంతకాలే చ మామేవ స్మరన్ ముక్త్వా కలేబరం యః ప్రయాతి సః మద్భావం యాతి నాస్త్యత్ర సంశయః ఇతి అయం శ్లోకః. అస్య శ్లోకస్య భాష్యభాగః అధునా అస్మాభిః ద్రష్టవ్యః. అంజావద్ శ్లోకం ఎట్టామధ్యాయతుల అంతకాలే చ మాం ஏவம் ஸ்மரன் முக்துவா கலேபரம், என்ன மட்டும்தான் நினைக்கணும் அந்த காலத்துல. அப்படி நினைச்சுண்டே சரீரத்தை விட்டடையானால் யார் விழுகிறானோ அவன் என்னிலையை அடைகிறான், சச்சிதானந்த ரூபத்தை அடைகிறான், இதுல சம்சயம் இல்லை அப்படின்னு மேலோட இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமானது வந்தது. ஏழாம் அத்தியாயம் கடைசியில ஏழு கேள்விகளுக்கு சமாதானம் தெரிஞ்சவாள் என்ன அடைகிறார்கள், அவ எல்லாமும் அறிந்தவர்கள் அப்படின்னு சொன்னார். அர்ஜுனா அந்த ஏழு கேள்விகளுக்கு என்ன ஆன்சர்னு கேட்டான். அந்த கேள்விகள் கேட்டதுமே அவைகளுக்கெல்லாம் சமாதானம் சொல்ல தொடங்கினார். முதல்ல பிரம்மம்னா என்னதுன்னு, சுத்த பிரம்மத்துக்கு சைத்தன்யத்துக்கு தான் இங்க பிரம்மம்னு பேரு அப்படின்னு சொன்னார். ஓம்காரமோ மற்ற எழுத்துக்களையோ எடுத்துக்கப்படாது, இது அபரிச்சின்னமாக இருக்க பரமம்னு விசேஷனம் சொல்லியிருக்கு. எல்லாத்தை விட வசத்தியானது அந்த பிரம்மன் தான், ஆகையால் சைத்தன்யத்தை தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு முதல் கேள்விக்கு பதில் சொன்னார். பிறகு ரெண்டாவது கேள்விக்கு, நம்ம சரீரத்துக்குள்ள பிரத்யேகாத்ம வடிவமாக இருக்கார். நாலாவது கேள்விக்கு, அதிபூதம் அதிதெய்வமாக சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடியதான இரண்ய கர்ப்பராக இருக்கார்னு சொன்னார். ஆறாவது கேள்வி, அதியஜமாக நானே இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணஸ்வரூபமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டார். என்ன யஜ்யோவை விஷ்ணுன்னு சொல்லியிருக்க, விஷ்ணுஸ்வரூபம் நான் தான்ட்டார். அப்புறம் மூணாவது நாலாவது கேள்விகளுக்கு கர்மான்னா என்னன்னு, இந்த லோகத்துல யஜ்யம் தானம் இது இப்படி ஹோமம் இப்படி எல்லாம் கர்மா பண்றோமே, எது மறுபடியும் பூதங்களுக்கு உற்பத்திக்கு காரணமா இருக்கு அதுதான் கர்மான்னார். மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் ஜட பதார்த்தங்கள் சகலமும் எல்லாமே அதிபூதம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப சுத்த பிரம்மமும் சரீரத்துக்குள்ள இருக்கிற பிரம்மமும் சூரிய மண்டல உபாதிக்குள்ள இருக்கிற பிரம்மமும் கிருஷ்ண சரீரத்தில் இருக்கிற பிரம்மமும் எல்லாம் சைத்தன்யம் தான். சோ ஒன்னு அறிந்தால் எல்லாமும் சைத்தன்ய வடிவமாக அறிந்தாச்சு. அதே போலயே சைத்தன்யத்தை அறிந்தால் சைத்தன்ய காரியமா இருக்கக்கூடியதான இந்த கர்மாவும் சைத்தன்ய காரியமா இருக்கக்கூடியதான உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களும் அறியப்பட்டதாக காரிய காரணங்களுக்கு ஐக்கியம். ஆகையால் அதுக்கு பதில் சொல்லிட்டார். கடைசியில மரண காலத்துல என்னை எப்படி தெரிந்து கொள்ளணும் என்கிற கேள்விக்கு பதில் சொல்றார். அந்த காலேச மாமேவா என்று, ஒரு மனுஷன் அந்த காலத்தில் மரண காலத்தில், பிறந்தவனுக்கெல்லாம் மரணம்ங்கிறது நிச்சயம், ஆனா அந்த மரணம் வரும்பொழுதுதான் எல்லோருக்கும் பயமா இருக்கு. பயந்து பிரயோஜனம் இல்லை, என்ன பயந்து அதனால ஏதாவது ஒரு உபாயத்தினால் அதை தாண்ட முடியும்னு சொன்னா பயப்படலாம். அது தாண்ட முடியாதுன்னு இருந்த பிறகு இனிமேல பயந்து என்ன லாபமும், ஒரு அனாவசியமாக பயப்பட வேண்டியதுதான், அது ஒன்றும் தள்ள முடியாது. ஏன்னா பிராரப்த கர்மா எப்ப முடியிருந்தோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த சரீரம் கீழே விழுந்துடும், அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் இங்க இருக்க முடியாது. அந்த பிராரப்த கர்மா முடியறதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் நல்லது பண்ணிக்கிடும், அது பண்றது முடியலேன்னு சொன்னா அப்ப அழுது பிரயோஜனம் இல்லை, எந்த கவலைப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது சாதாரணமா விழப்போறது. அது அந்த சந்தர்ப்பத்துல என்ன பண்ணலாம், மாமே வஸ்மரன் முக்துவா கலேவரம், சரீரத்தை விட வேண்டியதான். அதை விடும்பொழுது ஒண்ணும் பண்ணலாமே, என்னது என்னையே தியானம் பண்ணிட்டு விடலாம் அப்படின்ட்டார். மாமேவா அங்க ஏவகாரம் முக்கியம். ஏன்னா இதற்கு முன்னால ஏழு பதார்த்தங்கள்ல ஆறு பதார்த்தங்கள் சொல்லியிருக்கேன். இந்த ஆறு பதார்த்தங்கள்ல மற்ற ஆறையும் நினைக்க விடாது, என்ன மட்டும் நினைக்கணும். அதற்கா ஏன் இப்படி பண்ணதுனால என்ன பிரயோஜனம், முக்துவா கலேபரம் ஸ்மரன் தியானம் பண்ணிக்கொண்டே யார் எப்ரயாதி, யார் சரீரத்தை தியாகம் பண்றானோ அவனுக்கு ஒரு விசேஷமான பலம் கிடைக்கிறது. என்னது, சஹா மத்பாவம் யாதி, அவன் என்னுடைய நிலையை அடைகிறார். அப்ப சரீரத்தை விடும்பொழுது மனசானது எந்த நிலையை பெறுகிறதோ அவன் அந்த நிலையே அவனுடைய ஸ்வரூபத்தை அடைகிறான். சரீரத்துல சரீரம் கீழே விழும்பொழுது அவன் என்னையே நினைத்தனையானால் என்ன அடைவான். இது இப்ப சொன்னதான ஒரு விவகாரம். அது எப்படி சார் வருது, சரீரத்தை விடும் பொழுது என்னையே அடைவான்னு எப்படி சொல்றேன் நீங்க, அதுக்கு ஒரு யுக்தி சொல்ல வேண்டாமா? சொல்ற, இந்த மனசானது எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கிற பொருள், ஒரு இடத்துலயும் நிக்காது, ஒன்னாக ஒரு விதமாக நினைக்காது, சர்வதா சர்வ காலமும் அது மாறிண்டே இருக்கு. குடமா மாறும், வஸ்திரமா மாறும், ஒரு பொருளா வரும், எதிர்க்க பார்க்கக்கூடியதான பொருளா வரும், மாறிட்டே இருக்கு. அதை நிறுத்த உங்களால முடியாது. அதை நிறுத்தணும்னா யோகம் பண்ணணும். யோகம் பண்ணி சமாதி நிலையை அடைஞ்சால் அப்பொழுது அதை மாறாமல் பார்த்தப்படலாம். அது வரைக்கும் மனச கணங்கணமும் மாறிட்டே இருக்கு. ஆனா இந்த மனசு எப்ப மாறும் தெரியுமா? நான் இந்த சரீரத்தில் நீங்க இருக்கும் பொழுதுதான். சரீரத்தை விட்டு வெளியில போச்சுன்னா அப்புறம் மனசு மாறாது. சரீரத்துக்குள்ளதான் அதுக்கு விவகாரம். கரண்ட் இருக்கும் பொழுதுதான் ஃபேன் சுத்தம். கரண்ட் இல்லைன்னா அது பாட்டுக்கு சுத்திட்டே இருக்கட்டும் உங்களால் தொடர்பு. அதே மாதிரி இந்த மனசானது அது மாறிக்கொண்டே இருக்கணும்னா சிச்சக்தி சம்யோகம் அதுல இருக்கணும். அப்ப இந்த சரீரமானது சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான மனசானது எப்பொழுதும் மாறிக்கொண்டிருக்க, இது கடைசி மாற்றம் எதுவோ அந்த மாற்றத்துக்கு தகுந்தா போலதான் அடுத்த சரீரம் ஆரம்பிக்கும். அப்படி இப்ப மனசானது கடைசியில ஒரு புலிய பார்த்ததுன்னு நினைச்சதுன்னு வச்சுங்களேன், அடுத்த ஜென்மா புலி. அதே போல பூனையை நினைச்சதுன்னா அடுத்த ஜென்மா பூனை. அவ்வளவு. அப்ப ஏன்னா பூனையை நினைச்சதே மனச பூனை உருவமா இருக்கு. அந்த பூனை உருவம் தான் அடுத்த ஜென்மாவில் அதுக்கு வரப்போறது. ஏன் மனசு, நம்ம மனசு இப்ப எப்படி இருக்கு? மனுஷ சரீரம் நாம இருந்துட்டு இருக்கோம். நம்ம சரீரத்துக்குள்ள கால இருந்து தலை வரைக்கும் மனசு வியாபிச்சிருக்கு. ஸோ ஜென்ரலா நம்மளுடைய சுரூபம் எப்படி இருக்கு, நாம எப்படி இருக்கோமோ அப்படி. அதே விதமாகத்தான் அந்த மனசானது அந்த விதமாகவே இருந்து கொண்டிருக்கு. கடைசி க்ஷணத்துல எப்படி இருக்கோ அதையே அந்த ஸ்மிருதி தான் அதுக்கு இருக்கும், வேற ஸ்மிருதி இருக்க. இப்ப அடுத்த பிறவி அதுக்கு அடுத்த ஸ்தூல சரீரம் வர பரியந்தம் அப்படியே இருக்கு. அதனால என்ன நீங்க நினைக்கலாம், என்ன நினைச்சலையானால் என்ன இடத்துல வந்து சேருவேன். நன்னா இருக்கு. இப்ப இன்னொரு சந்தேகம், நமக்கு மனசு மாறுறதெல்லாம் சுக துக்க வடிவமாக இருக்கு. போன ஜென்மாவில பண்ணினால புண்ணியத்தினால மனசு சுகமா மாறுறது, போன ஜென்மாவனால பண்ணின பாப்பத்தினால மனசு பாபமா மாறுறது. மனசு மாறுறதுக்கு என்னுடைய இஷ்டமே இல்லையே, அது பிராரத கர்மா அனுசரிச்சு தானே மாறுறது. நான் எப்படி இப்படி பகவானாக மாறும்படி பண்ணலாம், பகவானையே நினைச்சிட்டு என்னால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு முதல் சந்தேகம் வரலாம் மனுஷனுக்கு. பகவான் சொல்லியிருக்கார், பிராரப்த கர்மாவனால சுகமோ துக்கமோ வரும் மாறலாம், ஆனா உனக்கு மட்டும், மற்றவர்களுக்கு யாருக்கும் இல்லை. இந்த பிரபஞ்சத்துல 84 லட்சம் ஜீவராசிகள்ல இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பிரிவிலேஜ். மற்ற எல்லோருக்கும் பிராரப்த கர்மா பிரகாரம் தான் போயிட்டே இருக்கும். ஆனா இந்த மனுஷனுக்கு மட்டும் அவன் அந்த மனசை நிறுத்தி எதையாவது மாத்துறான். ஆகையால் நீங்க கடைசி காலத்துல மனச என்னிடத்துல செலுத்தலாம். இப்ப முடியுமா முடியாதான்னு முதல் கேள்வி. அதுக்கு பதில் என்ன? முடியலாம். அது எப்படி சார் முடியும்? ஏன் இப்ப முடியாது? மரண காலம் வருதுன்னு உனக்கோ தெரிய போறது, மர்மாக்கள்லாம் வேதர் உண்டாகிறது. அப்ப கவலை இருக்கும் பொழுது பகவான தியானம் பண்ண சரியா போயிடுமே. பகவான தியானம் பண்ணக்கூடியதான நிலையில மனசு இருக்காது. ஏன்னா சரீரத்திலிருந்து பிராணம் போகும் பொழுது, மர்மஸ்தானங்கள்ல இருந்து பிராணம் போகும் பொழுது, கபவாத பித்தங்கள்னால சரீரத்துக்குள்ள வியாதிகள்லாம் வந்து என்னை நினைக்க விடாம தள்ளிண்டு இருக்குமே. ஆனால் நான் எப்படி உங்களை நினைப்பேன்? வியாதி வரும்பொழுது வியாதியை நினைப்பாளா, உங்களை நினைப்பாளா? சரியா வராதே அப்படின்னு அடுத்ததான ஒரு கேள்வி. அதுக்கு என்ன பண்ணும்? நம்ம சாதாரணமாக ஒரு பொருள் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், அதை என்ன பண்ணிட்டு இருக்கோம், மறுபடியும் மறுபடியும் மனசுலயே அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். இப்படி இந்த அபியாசத்தினால மறக்காம இருக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் அது மறக்கப்படாதுன்னு சொன்னா அப்பப்ப ஞாபகம் வச்சுட்டு வருதமே. ஆனால் நினைச்ச காலத்துல டக்குன்னு வருது. எவ்வளவு ஒரு துன்பம் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு பிஸியா நீங்க இருந்தாலும் சொன்னதுமே டக்குன்னு ஞாபகம் வருது. எதுக்கு? பலமுறை அதை நினைச்சதுனால. அதே விதமாக மறுபடியும் மறுபடியும் அதையே தாங்கள் நினைத்து கொண்டிருப்பேடையானால் அது நிச்சயமா வரும். கபவாத பித்தங்கள் வந்தாலும், அல்லது இந்த சரீரமானது மறக்கக்கூடியதான நிலை வந்த போதிலும், அந்த மரண சந்தர்ப்பத்துல இதை வரவழைத்துக் கொள்ளலாம். அதை வரவழைத்துக் கொள்ளணும்னு என்ன பண்ணணும்? அந்த வாசனையை இப்பொழுதே ஏற்றிக்கொள்ளணும். அந்த வாசனையை, பகவத் வாசனையை இப்பொழுதே ஏற்றிக்கொண்டே இருக்குமே. ஆனால் அந்த சரீரத்துல ஒரு செகண்ட் என்னன்னா டக்கர் வந்துடும். சோ இப்ப கடைசி க்ஷணத்துல இத நினைக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு, நினைக்க முடியுமா அப்படிங்கறது முடியும்னு சொல்லியாச்சு. ஆனா அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடியதான சூழ்நிலைகளையும் ஜெயிச்சு நாம அதை நினைக்கலாம்னு சொல்லியாச்சு மூணுக்கு. இப்ப இப்படி நினைச்சா என்ன ஆகிறது அப்படின்னு, இந்த மனசானது நாம் எப்படி நினைக்கிறோமோ கடைசி க்ஷணத்துல அதோட நின்று போயிடுச்சு, அப்ப அதோட பிக்ஸ் ஆயிடுச்சு. பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இனிமேல என்னாச்சுன்னு, அந்த பாவமானதே மனசு நினைச்சுருக்கு, அந்த மனசுக்கு எதோட நினைச்சதோ அதோட இருக்கு. ராத்திரி நீங்க தூங்குறப்ப எந்த எண்ணத்துல லாஸ்டா தூக்கம் வந்ததோ காலம்பரம் எழுந்ததுமே அந்த எண்ணம் தான் வரும். நம்ம எதுவும் நினைக்கல தெரியல, அவ்வளவுதான். சாதாரணமாக நம்ம ஏதோ ஒரு மந்திர ஜபத்தை எடுத்துட்டு அதையே ஜபிச்சுண்டே படுத்துண்டோமே ஆனால், ஒரு ராமநாமாவோ ஏதோ ஒண்ணு நினைச்சுட்டு பண்ணினோமே ஆனால், காலம்புற தானா நீங்க எழுந்துடையான தட்டி எழுப்பப்படாது யாரோ, தான் அலாரம் அலாரம் வச்சுட்டு எழுந்தா சரியா வராது. தானா நீங்க எழுந்துக்கிறப்ப பார்த்தடையானால் உங்க மனசு அதே ரிபீட் பண்ணிட்டே இருக்கு. இது மனசனுடைய சொல்ல. அப்படி நாம் மனச மரண சந்தர்ப்பத்துல எதை நினைச்சோமோ அதையே நினைச்சுட்டே இருக்கு. சோ இது அனுப்புறம் சொர்க்கலோகத்துக்கு ஒரு 10,000 வருஷம், இல்ல நரகலோகத்துல போய் ஒரு 2 வருஷம் 3 வருஷம், அதே போல வேற எங்கேயாவது போயிட்டு இவ எல்லாம் ஆயி ஒரு ஜென்மா வருது பார்த்தேல, அந்த சந்தர்ப்பத்துல இந்த பிராரப்த கர்மா நீங்க அடுத்த ஜென்மாவுக்கு எதை எடுத்துருக்கீங்களோ அந்த பிராரப்த கர்மா இந்த சம்ஸ்காரத்தினால ஏற்பட்டதனால் அந்த ஜென்மா கிடைக்கும். இதுதான் சாதாரணமாக மனசனுடைய விவகாரத்தை பத்தி சொல்லியிருக்கார். ஆயால் பகவான், அதனால நம்ம என்ன பண்ணணும், பகவானையே நினைச்சுட்டு இருக்கணும். மாமேவா மாமேவான்னு சொல்றீங்களா, ஏன் சார் வேற நினைச்சா என்ன ஆகும்னா அந்த சரீரம் வரப்போறது. இப்ப நீங்க ஒரு குடத்தை நினைச்சோம்னா குடமா பறக்க பிறகு அவ்வளவுதான், இல்ல வேற ஏதாவது மரத்தை நினைச்சிட்டோம்னா மரம், அது நினைப்பேன்னா இதை நினைக்கலன்னா அதை நினைக்க, ஏதோ ஒண்ணு நினைச்சுதான் ஆனும். என்ன நான் சொல்றேன், ஜஹி கஷ்ட க்ஷணம் அப்படி ஜாது திஷ்டதி அகர்ம கிருத்து, ஒரு கணமும் மனசு எதையும் நினைக்காமல் இருக்காது. இப்ப கடைசி க்ஷணமும் ஒரு க்ஷணம் தானே, அப்பவும் மனசு நினைச்சிட்டு தானே ஆகணும். நீங்க பகவான நினைக்கிறேன்னா வேற ஏதோ ஒண்ணு நினைக்க போறது, அந்த எதை நினைக்கிறேளோ அதுவா பிறக்க பிறகு. அதனாலதான் சாதாரணமா என்ன சொல்லுவா, தாத்தா அப்படியே பேரனா பிறந்திருக்காம்பா, ஏன்டா தாத்தா என்ன நினைச்சிருக்கார், இந்த வம்சம் தான் நினைச்சிட்டு இருக்கார், அது என்னாச்சோ இது என்னாச்சோ இதானே சம்சாரத்துல இருக்கிற மனுஷாளுக்கு வேற யாரும் இல்ல. நம்ம பேரன் பேத்தி, அந்த பிள்ளைக்கு ஒரு பையன் பிறப்பானா, அந்த பேரனுக்கு ஒரு பையன் பிறப்பானா, ஒரு பொண்ணு பிறக்குமா, இப்படி நினைச்சிட்டு இருந்தாரே அப்படியே பிறக்கிறார். சில வீட்டுல என்ன அதே பேரே வைப்பான், தாத்தா பேரு கொண்டு பேருக்கு வைப்பான், அதே போல பாட்டி பேரு இவாளுக்கு வச்சுட்டு இருப்பான், இன்னொரு குழந்தை பிறந்தனா அந்த பாட்டி பேர், கடைசியில் நம்ம மாதிரி இவா தான் சுத்தி கொண்டே இருக்கணும். இவாளுடைய விவகாரம் இப்படி இருந்துருக்கு நினைக்கிற காரணம் என்ன, சாதாரணமாக அவளே பிறப்பா என கூடியதான எண்ணத்துல ஏற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். ஆனா எல்லோரும் எதை நினைக்கணும், பகவானை மட்டும் நினைக்கணும், மற்ற பகவானை தவிர பகவானை நினைக்கிறதுன்னு இல்லைன்னா அந்த சந்தர்ப்பத்துல ஆக்சிடென்டலா எதாவது உங்களுக்கு காணப்படுகிறதோ அதையே நினைப்பேன் அதுவாயிடும். இதான் பாவித தத்பாவகாங்கிற பதத்தினால் சொல்றது. இந்த இடத்துல அதையே நினைச்சு நினைச்சு அப்படியே ஆயிட போறார். அதனால அப்படிப்பட்டதான வாசனைகளான நல்ல வாசனையை ஏற்றிக்கொள்ளணும். அதுக்காகத்தான் அன்னைக்கே நடக்கிறது இன்னைக்கே அவருக்கு சொல்ல வேண்டிய அப்ப சொல்ல வேண்டியது இப்பவே நினைக்கிறோம் சொல்ற பத்தில இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இதுதான் அப்ப இஷிதரும் புதத்துல சொல்லியிருக்கார். அதே விதமாக எப்போ நடக்க உடைக்கதான் இந்த ஸ்வரூபம் அது அப்படி இருக்குமோ அதை நான் இன்னைக்கே உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கறத எழுதியிருக்கா பெரியவாள்ல. இப்ப அதுக்கு காரணம் மூலமா இருக்கிறது இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற பாஷ்யம். இப்ப பாப்போம், புருஹத் உபாயம் அது, லகு உபாயம் இல்ல. என்ன இந்த உபாயங்களை பத்தி நீங்க உபாயம்னு கேட்டதுனால சொல்றேன், ஆணவோபாயம் அப்படி மூணு உபாயங்கள் சொல்லியிருக்கா சைவ சாஸ்திரத்துல. இதுல இந்த உபாயங்கள் என்ன, உபாயம்னு என்னது ஒரு சாதனம், நாம் முக்தியை பெறுவதற்காக பண்ண வேண்டியதான சாதனம் அது உபாயம். விஞ்ஞான பைரவம்ங்கிற கிரந்தத்துல சொல்லியிருக்கிறதுல அது சுலபமாக அடையக்கூடியதான உபாயம் அதான் ஆணவோபாயம். மீதி ரெண்டு உபாயங்களும் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்துக்கொள்ளுது. இது என்னன்னா, நமக்கு புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து பகவானையே தியானம் பண்ணி 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 அத நினைச்ச செகண்ட்ல பகவானுடைய ஞானம் வரணும் மனசுக்கு. அப்படி பண்ணினாத்தான் இப்படி வர முடியும். நம்ம லோகத்திலேயே இருந்து கொண்டு மற்ற விவகாரம் வந்து அப்பப்ப டெய்லி ஒரு ரெண்டு நிமிஷம் பகவானை தியானம் பண்ணா வராது, ஏன்னா அப்ப மறந்தே போயிடும். சோ இது வெகு நாட்கள் சிரமப்பட்டு சம்பாதிக்க வேண்டியதான ஒரு உபாயம். இப்ப அந்த காலேதி அந்த காலேச்ச மரண காலேச்ச மாமேவ பரமேஸ்வரம் விஷ்ணு. இங்க ஞாபகத்துங்க பரமேஸ்வரம் விஷ்ணுங்கிறார். பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் சிவன், விஷ்ணு மகாவிஷ்ணு வைகுண்ட லோகாதிபதி, பரமேஸ்வரன் விஷ்ணு சாமானாதிகரணி சொல்லிட்டு இருக்கார். எப்படி வரும் இப்படி ரொம்ப பேர் கேட்கிறார். இங்க பரமேஸ்வரம் விஷ்ணுன்னா என்ன அர்த்தம்? சுத்த பிரம்மம்னு அர்த்தம். ஏன்னா பரமேஸ்வரன் பராமா எஸ்ய சர்வ வியாபகமான பரமாத்மா, விஷுலு வியாப்தங்கிற தாத்துல இருக்கிறதுனால விஷ்ணு. சோ பரமேஸ்வரம் விஷ்ணும்னா சுத்த பிரம்மம்னு அர்த்தம். பிரத்யேக பின்னமான பிரம்மத்தை ஸ்மரன். எப்படி அகம் பிரம்மாஸ்மிக்கு அனுசந்ததான ஸ்மரன் சொன்ன, அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அந்த ஸ்வரூபத்திலேயே இருக்கிறவன். முக்துவா பரித்யஜ கலேவரம் சரீரம், இந்த சரீரத்தை விட்டு விட்டு. இந்த சரீரத்துக்கு கலேபரம்னு போட்டுறான் சொல்றான். சரீரத்துக்குள்ள பிராணன் இருக்கிற பரியந்தம் எல்லா மனுஷாலும் அந்த சரீரத்தை அழகா வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குற. அழகா வச்சுக்கணும்னா அழகுன்னு என்னதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்ப சமயத்துக்கு தகுந்தா போல அழகுங்கிறது மாறுறது மனுஷாளுக்கு. ஒரு காலத்துல நன்னா குண்டா அழகா ஆனந்தமா அப்படி இருந்தா தான் அழகுன்னு நினைச்சா. இப்ப எல்லாம் அழகுன்னு ஒல்லியா இருக்கணும் அப்படிங்கறத அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா எது எப்படி இருந்தாலும் சரீரத்தை வைத்துக் கொள்ளும் பொழுது நகத்துல இருந்து ஆரம்பிச்சு கேசம் கேசங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு கண்கள் என்ன மற்ற அவயவங்கள் என்ன அவைகள்லாம் சுத்தமாக பார்க்கறதுக்கு ஒரு விதமா இருக்கும்படி பண்ணிட்டு இருக்கா. இதுதான் அழகு நினைச்சிட்டு இருக்கா இப்ப. ஆனா சரீரத்துக்கு வியாதி வந்துருந்து இது சரியா பண்ணலன்னு வச்சுக்கலேன், தலைமுடியெல்லாம் ஒரு மாதிரி போறது, கண்ணெல்லாம் உள்ள போறது, அதே போலயே கையின் காலம் ஒரு மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிறதெல்லாம் என்னாச்சு? அது சாதாரணமாக பார்க்கறதுக்கு எப்படி நாஜூக்கா இருக்குமோ அது இல்லாம போயிடுது. அதுக்குதான் கலேபரம்னு பேசு. இந்த கலேபரம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, சரீரம் சாதாரணமா இருக்கும் பொழுது எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல், உபயோகம் இல்லாம உபயோகப்படுத்தாம ஒரு வீடு இருக்குமே ஆனால் அந்த வீடானது எப்படி போட்டதை போட்டபடி அப்படி எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்ம சரீரம் ஆகப்படாது. இந்த சரீரத்தை நம்ம எப்படி தேகோ தேவாலய புரோக்தஹா, இந்த தேகமானது தேவாலயம் கோவில், அந்த கோவிலை எப்படி சுத்தமா வச்சுக்கணுமோ அப்படி இந்த சரீரத்தை சுத்தமாக வச்சுக்கணும். நெத்திக்கிட்டுண்டு அது தலை வாரிண்டு ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு மனசுல முகத்துல புன்சிரிப்போட இருந்துட்டு இப்படி எப்பவும் இருக்கணும், சந்துஷ்டனாக இருக்கணும். அதுதான் சாதாரணமாக சொல்லப்பட்டது. அது இல்லாத சரீரத்துக்கு கலையபரம். சாதாரணமாக சரீரத்திலிருந்து பிராணம் போன பிறகு அது கலையபரம்னு சொல்ற வழக்க வச்சுட்டு இருக்கா, அது தப்பது. கலையபரம்னு சொன்ன ஒழுங்காக பார்க்கப்படாததான சரீரம் அதான் முக்துவா. அந்த கலவரம் தான் கலையபரம். கலையபரம் சரீரம், அதனால கலையபரம்ங்கிற சரீரத்துக்கு நன்றாக மெயின்டைன் பண்ணாதான சரீரம்னு வச்சுக்கோ. யஹா பிரயாதி பிரயாதி கச்சதி மிரியதே, பிரயாதினா செல்கிறான்னு அர்த்தம், யாத்தின்னாலே செல்கிறான். அப்ப பிரயாதின்னு ஏன் போட்டான்? வெகு தூரம் செல்கிறான் அப்படின்னு அர்த்தம். சஹா மத்பாவம் வைஷ்ணவம் தத்துவம் யாதி, சஹா அவன் மத்பாவம் யாதி. மத்பாவம் யாதிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? வைஷ்ணவம் தத்துவம் யாதி. வைஷ்ணவம் தத்துவம்னா என்ன அர்த்தம்? சர்வ வியாபகமான சைத்தன்ய வடிவத்தை சச்சிதானந்த ஸ்வரூபத்தை அடைகிறான். அப்படி மத்பாவம்ங்கிறதுக்கு வைஷ்ணவம் தத்துவம் யாதி, அவன் வந்து மகாவிஷ்ணுவாரான விஷ்ணு யாதின்னு சொல்லியிருப்பார். மத்பாவம்னு சொல்லியிருக்கார். இந்த இடத்துல பாவம்னு என்ன அர்த்தம்? தத்துவம் ஸ்வரூபம். விஷ்ணு உருவத்தை எடுத்துக் கொள்கிறான் அர்த்தம் இங்க இல்ல. இங்க என்ன? சச்சிதானந்த வடிவமான பரமாத்ம ஸ்வரூபத்தை இவன் அடைகிறான். இன்னும் ஸ்லோகத்துக்கு முழுமா அர்த்தம் சொல்லல, கொஞ்சம் இருக்க அதான் சொல்ல போறேன், பின்னால் சொல்ல. வைஷ்ணவம் தத்துவம் யாதி நாஸ்தி நவித்யதே அஸ்மின் அர்த்தே, இந்த அர்த்தத்தில் நவித்யதே ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. நவித்யதே அத்ர அஸ்மின் அர்த்தே சம்சய, எப்படிப்பட்டதான சம்சயம், யாதிவா நவா இதி, யாதிவான அந்நிலையை அடை பெறுகிறானா இல்லையா என்கிற விஷயத்தில் சம்சயம் இல்லை. ஏன், மனசானது அந்த நிலையை அடைஞ்சு அப்புறம் சரீரத்தை விட்டு போயிடுத்து, அப்ப இனிமேல வேற நிலையை அடையாது, சரீரத்துக்குள்ளதான் அது வெவ்வேறு நிலையை அடையும், சரீரத்தை விட்டுடுது, ஆகையால் எந்த நிலையை அடைஞ்சிருக்கோ அதோட முடிஞ்சதோ அந்த நிலையோட இருக்கும். இந்த இடத்துல இதுவரைக்கும் மேலோட அர்த்தம் பார்த்துட்டோம். அப்ப என்ன, அந்த காலேஜா மரண காலேஜா மாமேவா, என்னையே ஸ்மரன் ஞானம் பண்ணிக்கொண்டு முக்துவா கலேவரம், சரீரத்தை விட்டு கொண்டு எப்ரயாதி, இந்த சரீரத்தை விடுவானோ சஹா கிளம்புவானோ சஹா, அவன் மத்பாவம் யாதி என்னிலையே அடைகிறான், நாஸ்தியத்ர சம்சயா. இந்த இடத்துல அந்த காலத்துல என்னையே நினைத்துங்கிற இடத்துல என்னையேன்னு ஒரு ஏவகாரம் இருக்கு, அது பார்ப்போம். நினைத்து கொண்டே சரீரத்தை விட்டு கிளம்புகிறானோ அப்படின்னு இருக்கு. இப்ப ஸ்மரன் முக்துவா கலேவரம் மத்பாவம் யாத்தின்னு சொன்னார், நினைத்து கொண்டே சரீரத்தை விட்டவன் என்னலையே அடைகிறான். இப்ப சுத்த பிரம்மத்தை நினைத்து கொண்டு சரீரத்தை விடுறவன் அந்த சச்சிதானந்த வடிவத்தை அடைகிறான் ஒரு அர்த்தமானது. மம ஆத்மனா பாவம் தத்துவம் சச்சிதானந்த ரூபம் யாதி, அப்படி இல்லாமல் மாமேவான்னு சொன்ன இந்த மாம்ங்கிற பதத்துல ரெண்டு அர்த்தம் உண்டு. மாம்னு சொன்ன சுத்த பிரம்மம்னு ஒரு அர்த்தம், பிரத்யேகாத்ம ஸ்வரூபம் என்னையே நினைத்து கொண்டு. இந்த மாம்ங்கிற பதத்துக்கு கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கிறதுனால மாம்னா என்னை, பகவானை தியானம் பண்ணி, பகவானை தியானம் பண்ணு சரூபமாக சகுணமான பரம்பொருளை அறைவேனால் அவன் அந்த நிலையை அடைகிறான்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இந்த இடத்துல அந்த அர்த்தம் சொல்லலாம் என்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஏனென்றால் சுத்த பிரம்மத்தை அறிந்தவன் அதை நினைத்து கொண்டிருக்கிறவன் அவன் மரணத்தை அடைய போறதில்லை, அவன் எங்கேயும் போக போறதில்லை. பிரயாதின்னு சொல்லியிருக்குங்க ஸ்லோகத்துல, அவன் யார் சரீரத்தை விட்டு கிளம்புகிறானோ, ஞானியா இருக்கிறவன் சரீரத்தை விட்டு கிளம்பலையே, அத்ரைவ சமஸ்னுதே, இந்த சரீரத்துக்குள்ள இதயத்துக்குள்ளேயே ஒன்றாகி விடுகிறான். சாதாரணமா மரணம் ஆகும் பொழுது என்ன ஆறது, புலன்கள் மனசுல ஒடுங்க, மனசு பிராணன்ல ஒடுங்க, பிராணன் பஞ்சபூதங்களோட சேர, பஞ்சபூதங்களோட சேர்ந்தான அந்தக்கரணா வச்சிருந்த சைத்தன்ய ஜீவன் இதயத்துல இருந்து கண்ணு காது மூக்கு நாக்க முதலிய இடங்கள் வரைக்கும் வருகிறான். இதுக்கு உத்கிரமணம்னு பேர். அங்கிருந்து ஆரம்பிச்சு சூரிய மண்டலம் வழியாகவோ அல்லது சந்திர தட்சிணாயன மார்க்கத்திலேயோ கிளம்புகிறான். இதுக்கு கதின்னு பேர். சோ உத்கிரமணம்னு சொன்ன இதயம் வரைக்கும் சேர்ந்ததான அவர் இதயத்திலிருந்து சரீரத்தினுடைய பெரிபெரிக்கு வர்றது உத்கிரமணம் பேர். சரீரத்திலிருந்து சூரிய கிரணங்களை புடிச்சுண்டு உத்தராயண மார்க்கமோ தட்சிணாயன மார்க்கமோ போறதுக்கு கதின்னு பேர். அங்கிருந்து திருப்பியும் அம்மா சரீரத்துல வரத்துக்கு ஆகத்தின்னு பேர். இந்த உத்கிரமணம்னு ஒண்ணு இருக்க பார்த்தீங்களா, இது ஜீவன் அது பரமாத்மாவை அறிந்தவனுக்கு இல்லை. ஏன், இதயத்துக்குள்ள வந்ததுமே மரண காலத்துல வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாஹ க்ஷியந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு இதயத்திலேயே அந்த லிங்க சரீர பேதனம் ஏற்படுறது. குடம் உடஞ்சதுமே குடத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஆகாசம் மகாகாசத்தோட எப்படி ஒன்னா போச்சோ அதே போல இவனும் ஒண்ணா போயிட்டான். இதனால இவன் எங்கேயும் போகல, இவனுக்கு உத்கிரமணம் கதி எல்லாம் ஒண்ணும் இல்லை. அதனால பிரயாதின்னு சொல்றது அவ்வளவு நல்லா பொருந்தல. அவ பிரயாதின்னு சொன்ன என்ன ஆறது, ஞானத்தை அடைந்தவன் தான் அர்த்தம் சொல்லணும். ஆனால் பிரயாதின்னு சொல்றது சகுண பிரம்மோபாசனத்துக்கு நன்றாக பொருந்தும். அந்த சகுண பிரம்மோபாசகன் என்ன பண்றான், இங்கிருந்து ஆரம்பிச்சு அவன் எந்த தேவத்தையே உபாசனம் பண்ணினோ அந்த தேவதா லோகத்துக்கு போறான். மகாவிஷ்ணுவை உபாசனம் பண்ணினோனுக்கு வைகுண்ட லோகத்துக்கும், கணபதியை உபாசனம் பண்றதுக்கு கணாபத்திய லோகத்துக்கும், சுப்பிரமணிய சுவாமியை உபாசனம் பண்றதுக்கு அந்த லோகத்துக்கும், சூரியனை உபாசனம் பண்றவனுக்கு சூரிய மண்டலத்துக்கும், சிவனை உபாசனம் பண்ணவன் சைவ லோகத்துக்கும் கைலாசத்துக்கும், அம்பாளை உபாசனம் பண்றவ அவ ஸ்ரீபுரத்துக்கும் போறா அப்படின்னு. என்ன சார் ஆறு ஊர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு, எல்லாம் பிரம்மலோகம் தான். பிரம்மலோகத்திலேயே இங்க கேக்க நகர், அந்த நகர், இந்த நகர்னு வச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி டிபெண்ட் போட்டுருக்கு போறே, எல்லாம் போறதும் பிரம்மலோகம் தான். பிரம்மலோகத்துக்கு போய் அங்க என்னாச்சு, இவ சகுணோபாசகாளா இருக்கிறதுனால அங்கே வேதாந்தத்தை வாசிச்சு அவ அப்படியே போயிட்டுறான், திரும்பி வருதில்ல. ஆகையால் இப்ப என்னாச்சு, எப்ரயாதி சமத் பாவம் சம்சய, இப்படி பிராண விட்டவா பிரம்மலோகத்துக்கு போறா. அங்க இதே மாதிரி வேதாந்த சிரவணங்கள்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அங்கே சரியா விட்டு அங்கே போராடாத திரும்பி வரதில்லை. இப்ப ரெண்டுக்கும் சமாதானம் சொல்லுச்சு, சகுண பிரம்மத்துக்கும் நிர்குண பிரம்மத்துக்கும். நிர்குண பிரம்மத்துக்கு அவன் போறான்னா இங்க யாத்தினா மிருகத்தேன்னு அர்த்தம், சரீரம் தியஜதின்னு அர்த்தம். அதான் அதனால நிர்குண பிரம்மமா இருக்கமே, ஆனால் பிரயாத்தின்னா என்ன அர்த்தம், இங்கேயே சரீரத்தை விடுறான் அவ்வளவுதான், சரீரத்தை விடுறான். சகுண பிரம்மமா இருந்தா கலமி போறான். ரெண்டுக்கும் ஸ்லோகம் பொருந்து. அதனால மாமேவான்னு சொன்னதுனால என்ன மட்டும், கீழே சொன்னதான சுத்த பிரம்மம், பிரத்யேகாத்மா, ஹிரண்ய கர்ப்பன், ஈஸ்வரன் எனக்கூடியதான நாலு விதமான ஆத்மாக்களை நினைச்சால் இந்த ஸ்வரூபம், அதுக்கு தகுந்தா போல நிலையை அடைகிறான். ஆகையால் மாமேவ சைதன்யத்தை நிர்குணமாகவோ சகுணமாகவோ எப்படி நினைச்சால், நிர்குணமாக இருந்தால் இங்கேயே அந்த பிரம்மபாவத்தை அடைகிறான், சகுணமாக இருக்கமையானால் அவன் அந்த லோகத்துக்கு போய் பிரம்மபாவத்தை அந்த நிலையை அடைஞ்சு பிறகு அங்கே வேதாந்த சிரவணாதிகள் ஆகி அவன் க்ஷேமத்தை அடைகிறான் அப்படின்னு கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. அந்த காலேச்சமாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் எப்ரயாதி சஹா மத்பாவம் யாதி நாஸ்தியத்ர சம்சயா. இங்கே சம்சயம் இல்லை, ஏனென்றால் இதனை கீழே சொன்னதான உத்தராயண தட்சிணாயன மார்க்காதிகளுக்கும் சுத்த பிரம்மத்துக்கு அடையக்கூடியதான மோட்சஸ்வரூபத்துக்கும் இவர்கள்லாம் உபனிஷத்துல சொன்னதான அம்சம் இதுல இருக்கு. அதான பிறகு சார் நீங்க என்னத்தான் நினைக்கிறோம்னு சொல்றேல, உங்களை நினைக்காம நான் ஒரு புலியோ யானையோ மரத்தையோ மாலையோ நினைச்சேன்னு வச்சுங்களேன். ஜடபரதர்னு சார், அவர் போன ஜென்மாவில ராஜாவா இருந்தார், ஒரு மான்குட்டிய பார்த்தார், மான்குட்டியை பார்த்ததுனா கடைசியில மான்குட்டி என்ன ஆகவோ நினைச்சார், பிராணம் விட்டார், மானா பிறந்தார். மான்குட்டியை நினைச்சதுனால அந்த காலத்துல மறுபடியும் மானா பிறந்தார். மானா பிறந்ததுனால என்னாச்சுன்னு, ஆனா அவருக்கு பகவத் உபாசனத்தினால ஞானம் இருந்தது. அந்த பகவத் உபாசனம் நினைச்சு அப்படியே விட்டுருந்தாரே, ஆனால் பகவான மோட்சத்தை அறிஞ்சிருப்பார். ஆனா கடைசியில என்னாச்சு, அவர் மான் மேல அபிமானம், அதிகமான அபிமானத்தை வைத்ததனால் மானாகவே நினைத்தார், கடைசியில மானாக பிறந்தார். பிறகு அந்த பழைய ஒரு சம்ஸ்காரம் இருந்ததனால் மகான்கள் ரிஷீஸ்வராளுடைய ஆசிரமத்துல பிறந்தார், அங்கேயே இருந்தார். ரிஷீஸ்வராள்லாம் என்ன பண்ணுவாளா, அவ சாப்பிட்டதான பழங்கள் மிச்சம் இருந்தா அது அதுக்கு போடுவார், அவ சொல்லக்கூடியதான வார்த்தைகளையே கேட்டுக்கொண்டே இருந்தது. அடுத்த ஜென்மம் உத்தமமான ஒரு ஞானியாக பிறந்தார், பிறந்து பரதனாக இருந்து அவர் ரகுகுண மகாராஜாக்கு உபதேசம் பண்ணி கடைசியில் அப்படியே சமாதியில பிராணம் விட்டார்னு பாகவதாதி கிரந்தங்கள் சொல்றது. இப்படி அந்த கடைசி காலத்துல எந்த எதை எந்த எண்ணமோடு முடிகிறதோ அந்த எண்ணமா பிறக்கிறார் அப்படின்னு. அதனால் வேற எது நீங்க நினைக்கப்படாது, அது உங்களை என்ன நினைச்சா நானாவேள் நேர், என்னை தவிர வேற ஏதோ தூணை நினைச்சா தூணா பிறக்குபவர்கள். அது எங்க சொல்றது, எம் எம் வா விஸ்மரன் பாவம் தியஜதி அந்தே கலேபரம் தம் தமே வைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா. இங்க இருக்கு தத்பாவ பாவிதா, என்ன எதை நினைக்கிறேனோ அதுவாகவே ஆயிடுபவர்கள். ஒரு புஷ்பத்தை நினைச்ச பிராண விட்டா புஷ்பம் ஆயிடுவான், காய நினைச்ச பிராண விட்டா காயாயிடுவான். ஆகையால் கடைசி க்ஷணத்துல எதை நினைக்கிறது, என்ன கீழே க்ஷரம் பாவம்னு சொல்லியிருக்கேன், என்னென்ன சொல்லிருக்கேன், கர்மாவை சொல்லிருக்கேன், சரமாக சரமுனா உலகத்துல பிறந்த எழியக்கூடியதான பொருள்கள் எல்லாமே அவைகளும் நீங்க நினைக்கலாமோ இல்லையோ, சான்ஸ் இருக்க, அதையும் நினைக்காதீங்க, என்ன மட்டும் தான் நினைக்கோங்கிறதுக்காக தான் மாமேவன். இந்த ஏவகாரத்துக்கு வியாபர்த்தியம் எதற்காக ஏவகாரம் போட்டிருக்கேன், மற்றவைகளை நினைக்கப்படாது. மற்றவைகள் எது, கீழே சொன்னதான ஆறு பதார்த்தங்கள்ல நாலு பதார்த்தங்கள் ஆத்மஸ்வரூபம், அதுல நிர்குணமான முதல்ல சொன்னதான ஆத்மாவோ அல்லது சகுணமாக இருக்கக்கூடியதான மற்ற ஆத்மாக்களையோ அதை நினைக்கலாம். கரம்ங்கிற பாவம் கர்மாங்கிறதையோ நினைக்கப்படாது. அவைகள் நினைச்சலையானால் அதுவாக பிறக்க வேண்டியிருக்கும். எம் எம் பாவிஸ்மரம் தேகம் தியஜத்யந்தே கலேபரம் சந்தமே வைத்தகம் தேய சதா தத்பாவ பாவித. அதனால என்ன சார் பண்ண சொல்றேன், லாஸ்ட் மூமெண்ட்ல என்ன ஆகுன்னு யாருக்கு தெரியும், அப்ப நினைக்கணும்னு ட்ரை பண்றோம், முன்னாலேயே கோமா ஸ்டேஜ் வந்துருது, என்னால பண்ண முடியல, என்னதான் பண்றது சொல்லுங்க. தஸ்மாத் சர்வேஷகாலேஷு மா மனுஸ்மர யுத்தியதா, தஸ்மாத் சர்வேஷகாலேஷு எல்லா சமயத்திலையும் எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிருக்கோம். தஸ்மாத் சர்வேஷகாலேஷு மா மனுஸ்மரா என்ன நினைத்து கொண்டது, அதோட நிர்தாதியம் கர்மாவை பண்ணிட்டுரும். உன்னுடைய கர்மா யுத்தம், அதனால யுத்தம்னு சொன்னேன், நித்திய கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்கணும். என்னையே நினைச்சுட்டு இருக்கேன்னா சும்மா யாரும் நினைக்கிறது இல்லை, அவன் நினைக்கிறான் பகவானே நினைச்சுட்டு இருக்கேன்னு. எது வரைக்கும் பகவான் நினைக்கிறான், பிரசாதம் பாக்குற பரியந்தம் பஜனை ஜம்முன்னு நடக்கிறது ரொம்ப நல்லாண்டிருக்கு. எல்லாம் பிரசாதம் டப்பா இங்க வந்து வைக்கட்டமானால கொஞ்சம் கொஞ்சம் மங்களம் பாடிடலாமாங்கிற விவகாரம் முழுக்க சாதாரணமா நடக்கிறதா மனுஷனுடைய சுபாவம். அதே மாதிரி விசேஷமாக ஸ்ரத்தா பக்தியோட யஜ்ஞ யாகாதிகள்லாம் பண்றா, யஜ்ஞம் பூர்த்தி ஆயிடுது, அதுக்கப்புறம் என்னடா அபாம சோமா, நாங்க சோமரசம் குடிச்சுட்டோம், அமிர்தா அபூமா அமிர்தா நிலையை அடைஞ்சுட்டோம், இனிமேல எங்களுக்கு ஒண்ணும் வரல சார் அப்படின்னு நினைச்சுட்டு யாராவது தானம் கொடுத்தா வாங்கிட்டு வெறுமனை படுத்துட்டு இருக்காளே தவிர அதுக்கப்புறம் கர்மாக்களை பண்ணிட்டு இருக்காளோ. ஒன்ஸ் ஒரு யாகம் பண்ணியாச்சுன்னு அடுத்த வருஷம் அந்த சமயம் வரும்பொழுது மறுபடியும் யாக ஞாபகம் வருதே தவிர மீ சமயத்தில் லௌகிகமான விவகாரத்தில் தானே இருந்துட்டுருக்கே, அப்படி பண்ணப்படாது. சர்வதா சர்வேஷு காலேஷு பகவான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கணும், தஸ்மா சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மரா என்ன நினைத்து கொண்டே இருங்கள். யுத்தியசா நித்திய கர்மாவை பண்ணி கொண்டிருக்கள். மையர்பித மனோ புத்தி மாமேவ ஏஷ்ய சம்சயா, என்னிடத்தில் கொடுக்கப்பட்டதான மனசாகட்டும் புத்தி ஆகட்டும் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அப்ப என்ன ஆகும், மாமேவ ஏஷியசி, அதனால என்னைக்கோ மரண சந்தர்ப்பத்தில் ஆகிறதுக்கு வழி என்ன, இந்த உபாயம் இதை பண்ணுங்க அப்படின்னு அதையும் பகவான் நமக்கு சொல்லியிருக்கார். ஆகையால் கூடிய மட்டும் 24 மணி நேரத்துல கூடிய மட்டும் பகவானை தியானம் பண்ணி கொண்டே இருக்கணும். பண்றதுக்கு நல்ல பெஸ்ட் மெத்தட் என்ன தெரியுமோ, வேதாந்தத்தை படிக்கிறது. ஏன்னா இது வேதாந்தம், நீங்க அதை பிடிச்சுக்க வேண்டாம், அது உங்களை பிடிச்சுவிடும். ஒன்ஸ் வேதாந்த மனசை வந்துருதுன்னா ஹிந்து பேப்பர் படிக்கிறப்போ எதை படித்தாலும் பகவத்கீதை ஸ்லோகம் தான் ஞாபகம் வரும், ஏன்டா இது இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஆகையால் இதுதான் நல்ல வழி, இப்படியே நம்ம இருந்தோமையான பகவான் நிச்சயமே அடைவோங்கிறதுக்கு பகவானே இங்க பிரமாணமாக இருந்திருக்கார். அப்படி பகவானுடைய சரணாரவிந்தத்தை நினைத்து கொண்டு